கடைசி இருக்கிற நிறுவ வேண்டாம் அதிகாரம் 15 வசனத்தில் நான் வாசிக்கிறேன். என்னோட கூட சேர்ந்து வேதத்தை பார்க்க முடியாக கேட்டுக்கொள்ளுங்கள். எபேசியர் 2 அதிகாரம் 12 பக்கம் 265 265 என்பது நியூ டெஸ்டமெண்ட். 11 ஞானபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாய் இருந்து மாம்சத்தில் கைகளினாலே செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களால் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எனப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தின் உடன்படிக்கைக்கு அந்நியரும் நம்பிக்கையில்லாதவர்களும் இவ்வுலகத்திலே தேவனுற்றமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படியெனில் அவரே நம்முடைய சமாதானக்காரனராகி இருதரத்தாரையும் ஒன்றாக்கி பகையாய் நின்ற பிரிவினையாகிய நடுசுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இருதரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். அல்லாமலும் அவர் வந்து தூரமாயிருந்த உங்களுக்கும் சமீபமாயிருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். அந்தபடியே நாம் இருதிருத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் சாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தமான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர்கள் தீர்க்கதரிசிகள் என்பருடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாயும் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார். அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கத்தலுக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. அவர் மேல் நீங்களும் ஆவியினாலே தேவனுடைய வாசஸ்தலமாக கூட்டி கட்டப்பட்டு வருகிறீர்கள். 19 ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தமான்களுடைய ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருக்கிறீர்கள் என்பது. இந்த எபேசு திருச்சபையை குறித்து பார்க்கும் பொழுது 10 அங்க சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு 9 சொல்லக்கூடிய காரியம், காலங்கள் நிறைவேறும் பொழுது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் ஆகிய சகலமும் கிறிஸ்து இயேசுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அப்படி கூட்டப்படுவதற்காக தேவன் தனது சொந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்திலே கொடுத்து அவருடைய சிலுவை மரணத்தின் மூலமாக அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக கர்த்தர் எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் என்பதை குறித்து 2 நாம் பார்த்து வருகிறோம். ஆண்டவர் தனது மகா வல்லமையான உயிர்த்தெழுதலின் வல்லமையினாலே பாமத்தில மறித்திருந்த மனிதன் அதே போல தேவ கோபாக்கினைக்கு நேராக இருந்த மனிதனை கர்த்தர் உயிர்ப்பிக்கிறார். கடவுள் உயிர்ப்பித்து அவனுக்கு ஜீவன் கொடுத்து அவனை அவரோடு கூட உன்னதங்களிலே உட்காரும்படியாக அவரோடு இணைத்து இருக்கிறார். அப்ப இணைத்த அந்த தேவன் அவர்களுக்கு ரட்சிப்பை கொடுத்து அவர்களை நற்கிரிகளை செய்யும்படியாக தேவன் ஒன்றிணைத்து இருக்கிறார். ஆக கடந்த வாரத்தில் நம்ம பார்க்கும் பொழுது தேவன் எப்படி அவர்களை கிறிஸ்தவ ஐக்கியத்தை குறித்து நாம் கடந்த வாரத்தில் பார்த்தோம். எப்படி தேவன் அவர்களை இணைத்தார். அப்படி சபையிலே முரண்பாடாக காணப்பட்ட யூதனும் புறஜாதியானும், அதாவது யூதனும் புறஜாதியானோ எப்படி திருச்சபையில ஒன்றாக இணைக்கப்பட்டு ஒன்றாக இருக்கிறார்கள், அதற்கு கடவுளுடைய வல்லமை எப்படி செயல்பட்டது, அது கிறிஸ்துவினுடைய வல்லமையினாலும் கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தினாலும் அது செயல்பட்டது என்பதை பார்த்தோம். அப்படி ஒன்றிணைக்கப்பட்ட மக்கள் எப்படி இன்னைக்கு அந்த சபையில இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அப்படி ஒன்றிணைக்கப்பட்ட மக்களினுடைய சிறப்புரிமை, அப்படி ஒன்றிணைக்கப்பட்ட மக்களினுடைய பொறுப்பு அப்படிங்கறத குறிச்சுதான் நம்ம இன்றைக்கு இந்த நாளிலே சிந்திக்க இருக்கிறோம். அந்த வசனம் 19 சொல்லுது, ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து சொல்லுது. என்ன சொல்லுது? நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோட ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அப்படின்னு சொல்லி சொல்லு. எனக்கு என்ன ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்க்கும் பொழுது, நம்ம ஏற்கனவே எப்படி இருந்தோம் அப்படின்னு சொன்னா, கடவுள் அறியாமல் இருந்தோம், தேவனற்றவர்களா இருந்தோம், இஸ்ரவேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களா இருந்தோம். அப்படி பார்க்கும் பொழுது யூதனும் புறஜாதியானும் ஒன்றா சேர முடியாத ஒரு நிலைப்பாட்டில் இருந்தோம். அப்ப இப்படிப்பட்ட நிலையில தேவன் தனது குமாரனாக இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையின் மூலமாக தேவன் எல்லாரையும் ஒன்றிணைக்கிறார். கிறிஸ்து இல்லாம இந்த உலகத்துல எதுவுமே நிகழவே முடியாது. உங்க வாழ்க்கையில சமாதானமும் சந்தோஷமும், இந்த உலகத்துல சமாதானமும் சந்தோஷமும் சுவிசேஷத்தினால மாத்திரம்தான். சுவிசேஷம் இல்லாம எந்த விதமான காரியமும், கிறிஸ்து இல்லாம எந்த விதமான காரியமும் இந்த உலகத்துல நடைபெறுவதுங்கிறது வந்து சாத்தியமே கிடையாது. இந்த இடத்துல ஒரு அற்புதமா அந்த வசனம் சொல்லுது, இனி அந்நியரும் பரதேசிகளுமா இராமல் பரிசுத்தமான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமா இருக்கிறோம். இப்ப சபையினுடைய அங்கத்துவர்களினுடைய நிலைப்பாடு, சபையில இருக்கிற அங்கத்துவர்களுடைய நிலைப்பாட்டை குறிச்சு அந்த இடத்துல சொல்றார். இப்ப இந்த இடத்துல ஒரு விசுவாசி எப்படி இருக்கிறான் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, பரிசுத்தமான்களோடே ஒரே நகரத்தாரும், இந்த சிட்டிசன் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி சொல்லுது. தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறோம். ஒரு விசுவாசி, ரட்சிக்கப்பட்ட ஒரு மனிதன், கிறிஸ்துவினுடைய ரத்தத்தினாலே இணைக்கப்பட்ட அந்த யூதனும் புறஜாதியானும் தேவனுடைய ராஜ்யத்துல எப்படி இருக்கிறான் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு. நீங்களும் நானும் விசுவாசிகள் எப்படி இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, ஒரே நகரத்தார். அப்ப இங்க எப்படி அந்த தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கிறது, ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனுஷனும் என்ன வந்துடுறான் அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள வந்துடுறான், ஒரு சிட்டிசன் ஆகிறான். அப்ப அங்க ராஜ்யம் இருக்கு, இங்க ராஜ்யம் தான் ராஜா இருக்கிறார். ஒரு பெரிய ஒரு அரசாட்சி கீழாக நீங்களும் நானும் உள்ளடக்கப்படுகின்றோம். ஸ்பெஷல் பிரிவிலேஜ், கிறிஸ்தவனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய உன்னதமான ஒரு பாக்கியம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்படிப்பட்ட ஒரு நிலை. இந்த இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் அந்த யூதனும் புறஜாதியான இணைக்கப்பட்டப்ப அவர் சொல்றாரு, நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுங்க, முத எப்படி இருந்தீங்க இப்ப எப்படி இருக்கீங்க. இப்ப முத நீங்க இருந்த நிலையில இருந்து இப்ப நிலைப்பாடு வித்தியாசம். இப்ப நீங்க நீ கிறிஸ்தவன், இப்ப நீ கிறிஸ்தவனா எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, தேவனுடைய ராஜ்யத்தின் கீழாக இருக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் கீழாக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அரசரியா. இப்ப தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளுடைய சிறப்புரிமை என்ன? நம்ம ஏற்கனவே நம்ம ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் இருக்கிறோம். ஸ்பெஷல் பிளஸிங் நல்லா தெரிஞ்சுங்களேன். சேர்ச்சுக்கு சேர்ச்சில் நீங்க மெம்பர் அப்படின்னு சொன்னா கிரேட்டஸ்ட் பிளஸிங் உலகத்தில். மிகப்பெரிய சபையில தொடர்ச்சியா நீங்க இருக்கிறவங்களுக்கு உங்களுக்கு தெரியும், சபையில இருக்கிறப்ப உங்களுக்கு இருக்கிற ஆசீர்வாதமும் சபையை விட்டு வெளியே போனா இருக்கக்கூடிய காரியங்களும் நீங்க சபையில அனுபவ ரீதியாவே நீங்க பார்த்துருக்கலாம். யாரெல்லாம் சபையை விட்டு வெளியே போனாங்களோ அவங்களுடைய நிலைப்பாடுகள்லாம் நீங்க சும்மா சாதாரணமா சிந்திச்சு மட்டும் பாருங்க, எப்படி இருக்கிறாங்கிறத மட்டும் சந்திச்சு பாருங்க. ஸ்பெஷல் பிரிவிலேஜ், ஏன்னா சேர்ச்சுக்குள்ள இருக்க. இப்ப சேர்ச்சுக்குள்ள இருக்கிறப்ப நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, அடுத்தது சபைக்குள்ள இருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற, பரிசுத்த ஆவியானவரால் முத்தரிக்கப்பட்டிருக்கிற. சபைக்குள்ள இருக்கிறப்ப நம்ம எல்லாரும் சீல்டு பை த ஹோலி ஸ்பிரிட். இப்ப இந்த இடத்துல இது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல சொல்லிட்டு அவர் சொல்றாரு, அங்கேயே அவர் சொல்றாரு இன்னும் அவங்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படணும் அப்படிங்கிறாரு. அந்த குடியுரிமையை இன்னும் அவங்க வந்து அந்த கிறிஸ்தவனா சேர்ச்சில் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்ல, அவங்க இன்னும் அதிகமான காரியங்களை, அந்த ராஜ்யத்தை குறித்ததான காரியங்களை அவங்க தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படிங்கிறார். நான் ஒரு ஒரு நாட்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, இப்ப நான் இந்திய நாட்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னா, இந்திய நாட்டினுடைய சிறப்புரிமை எனக்கு என்ன இருக்கு அப்படின்னு சொன்னா, இந்த இடத்துல நான் இடம் வாங்கலாம், நான் எங்கனாலும் போகலாம், எங்கனாலும் வரலாம், எங்கேயும் போகலாம், எங்கேயும் வரலாம், எந்த இடத்துலையும் நான் இடம் வாங்கலாம், எங்கேயும் நான் தங்கலாம், எனக்கு பயம் இல்லாம இந்த இந்த நாட்டில் நான் எங்கேயும் போக முடியும், வர முடியும், இதுதான் சிறப்புரிமை. அப்ப குடியுரிமை உள்ள மக்களுடைய சிறப்பு அம்சம், அப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் நீ குடியுரிமையா இருக்கப்போ உனக்கு என்னென்ன காரியங்கள் இலவசமாக தேவன் கொடுக்கிறார், இலவசமாக கொடுக்கிறார், அநேக காரியங்கள் நமக்கு கொடுக்கிறார். அடுத்தது இப்ப தேவனுடைய, அப்ப அடுத்தது அங்க இருக்கிற ராஜா, ராஜா அந்த ராஜ்யத்தினுடைய ராஜா எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொன்னா, அந்த ராஜா என்ன செய்யணும்னா, தனது மக்களை வந்து பாதுகாக்கணும், தங்கள் மக்கள் மக்களுடைய நன்மைகள்ல வந்து அவர் என்ன செய்யணும்னா ஈடுபடணும். நல்லா கவனிச்சிங்க, இந்த கிறிஸ்டியன் சர்ச் பத்தி நல்லா இதுல நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செய்யணும். இப்ப தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறப்ப அந்த நாட்டில் இருந்தோம்னா, அந்த ராஜா அந்த நாட்டு மக்களினுடைய நலனிலே மிகவும் அக்கறை கொண்டவர். நீங்க திருச்சபையில இருக்கிறப்ப ஆண்டவர் உங்கள் நலனில் அக்கறை உள்ள அனந்தர். அடுத்த காரியம், அந்த ராஜ்யத்தில் இருக்கிற பொழுது அந்த அரசன் இன்னொன்னு என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா, அவன் வந்து ஒரு அந்த அரசன் வந்து ரட்சகன், சபையில நீங்களும் நானும் கிறிஸ்துவின் மூலமாய் நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். 1 Timothy 4:10 நம்ம பார்க்கும் பொழுது நாம் ரட்சகராகிய ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவர் ரட்சகர் அப்படிங்கிறப்ப ரட்சகர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னா நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். ரட்சகர் என்று சொல்லும் பொழுது வேதத்தில் அநேக இடங்களில் பார்க்கும் பொழுது நம்மை ஆபத்திலிருந்து பாதுகாப்பவர், ஆபத்திலிருந்து நம்மை பாதுகாப்பவர். இதுதான் வேதம் முழுசும் எல்லா இடத்திலையும் நம்மளை போதிக்குது. நீங்க என்னோடு கூட ரோமர் கழுத நிருபத்தை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னா, ரோமர் கழுத நிருபம் நல்ல எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வசனம் தான். 8:28 சொல்லுது, ரட்சகர் அப்படிங்கிறப்ப சொல்றாரு, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இந்த வசனம் பார்க்கறப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா, ரட்சகரை விசுவாசிக்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அக்கறை உள்ளவராக இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கையை குறித்து தேவன் மிகவும் கரிசனை உள்ளவராக இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. விசுவாசியோட வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் என்ன நடந்துட்டு இருக்கோ நல்ல மனசில் வச்சுங்க. அது புரிஞ்சுங்கன்னா ஒரு சரியான ஒரு கிறிஸ்டியன் லைஃபே லீவ் பண்ண முடியும். கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது என் வாழ்க்கையில் என்ன நிகழ்கின்றதோ, புரியுதா, என் வாழ்க்கையில் என்ன நடக்குதோ அவர் தெரியாமல் நடக்கலை, கடவுளுக்கு தெரியாமல் நடக்கலை. அப்படி அவர் செய்தது என்னுடைய நன்மைக்காக செய்தார், உங்களுடைய நன்மைக்காக செய்தார். அடுத்தது அந்த வசனத்தில் நீங்க பார்க்கும் பொழுது அவர் அனைத்தையும் ஆளுகின்றார், தனது பிள்ளைகளினுடைய நன்மைக்காக அனைத்தையும் செய்கின்றார். தன்னுடைய பிள்ளைகளினுடைய நன்மைக்காக அனைத்தையும் செய்கிறார். ரோமர் 8:32 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னார், அதே அதிகாரத்தில் 32 பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோட கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி? எனக்கு என்னத்தை அவ கொடுக்காம போக முடியும்? சேச்சில இருக்கிறப்ப ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில, பரிசுத்தாமியானவர்களோட முத்தரிக்கப்பட்ட மனுஷனுடைய வாழ்க்கையில, ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில அவர் ரட்சகரா இருக்கிறார் அப்படின்னு சொன்னா என்னுடைய வாழ்க்கையில எல்லாம் நன்மைதான். எனக்கு அது புரியாம இருக்கலாம், ஆனா பின்னால் அது ரொம்ப புரிய ஆரம்பிக்கும். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில உட்காந்து யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, நீங்க எப்படி எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கீங்க, எப்படி எல்லாம் கடவுளுக்குள்ள வந்திருக்கீங்க அப்படிங்கறதெல்லாம் யோசிச்சு பாருங்க. எந்த நிலையில இருந்து நீங்க கடவுளுக்குள்ள வந்தீங்க, எப்படிப்பட்ட சூழல்? அநேக நேரங்களில் பாதகமான சூழலா தான் இருந்திருக்கும், அநேக நேரங்களில் வறுமையை கடந்து வந்திருப்போம், அநேக நேரங்களில் நம்ம பேர் இழப்பை கண்டிருப்போம், ஆனா அந்த இழப்பு நம்மளுடைய நன்மைக்கு ஏதுவாக நடத்திடும். சங்கர்ட்ட பேசுறப்ப அடிக்கடி சொல்லுவாப்புல, செகண்ட் ஸ்டாண்டர்ட் நம்ம படிக்கிறப்ப இந்த ரெண்டு பக்கம் கூற இருக்கும், இந்த கேம்பஸ்ல ஜோமெட்ரி பாக்ஸ்ல இருக்கும், அதை எடுத்து ஏதோ குத்தி காயை குத்தி விளையாண்டுருக்காப்புல, குத்தனதை எடுத்து அப்படி கண்ணுக்குள்ள விட்டுருச்சு. அவருக்கு ஒரு கண்ணு தெரியாது, நம்ம சங்கருக்கு தான் சொல்றேன், சங்கர்கிட்ட பேசுறப்ப சொன்னாப்புல. ஆனா அது கண்ணுக்குள்ள குத்தலைன்னா நான் கிறிஸ்டியன் ஸ்கூலுக்கு போயிருக்க முடியாது, நான் கிறிஸ்தவனா மாறி இருக்க முடியாது, இந்த திருச்சபைக்கும் வந்திருக்க முடியாது. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கேம்பஸ் கண்ணுக்குள்ள போறதும் நன்மைக்கு ஏதுவாக இருக்கிறது. ஏத்துக்க முடியுமா? இப்படியாங்க என்னை ரசிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கலாம். நீங்க உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு, எவ்வளோ மோசமான நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு, தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். உங்க வாழ்க்கையில் அநேக நேரங்களில் நீங்க கஷ்டப்படுறீங்க, வாழ்க்கையில் அநேக நேரங்களில் ஏன் என்ன ஆண்டவரே அப்படிங்கிறியே, இட்ஸ் அ கிரேட் பிளஸ்ஸிங். அந்த சூழல் உனக்கு மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். இதை என்னைக்கு நீங்க உணர்றீங்களோ அந்த சூழல் உங்களை நெருக்கும். கிறிஸ்துவின் இடத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த பிரச்சனை உங்களை கிறிஸ்துவின் இடத்துல அதிகமாக நெருக்கி இழுக்கும். அற்புதமான நிகழ்வா தான் நிச்சயமா முடியும். அடுத்தது அந்த வசனம் சொல்லுது, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரை ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாது இருப்பது எப்படி அப்படிங்கிற கடவுளையே கொடுத்துட்டார். ஆச்சரியம், தனது சொந்த, அதாவது பைபிள் நல்லா படிக்கணும் நீ, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய், அந்த பிரியமான குமாரனை நம்ம எல்லாருக்காகவும் ஒரு ஒப்பு கொடுத்திருக்க, அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவருக்குரிய அனைத்தும் எனக்குரியவைகளாக உணரணும். வேதம் படிக்கிறவ அதை அப்படியே அதை யோசிச்சு பாத்தீங்கன்னா தான் அது புரியும். அடுத்தது நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் ரட்சகர், அந்த சர்ச்சில் இருக்கிற அந்த பிரிவிலேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்றது உன் தலையில இருக்கிற முடியல என்ன செய்யப்பட்டிருக்கான், என்ன செய்யப்பட்டிருக்கு, என்னப்பட்டிருக்கு, என் தலையில எவ்வளவு முடி இருக்குன்னு அவர் எண்ணி வச்சிருக்கோம். உன்னால என்ன முடியுமா, என்னால என்ன முடியுமா, யாராலையுமே நம்மளால என்னதே கிடையாது, அது நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. அது கேட்டா சொல்றீங்க அப்படிமோ, என்ன சொல்றாரு, நான் எண்ணி இருக்கேன் அப்படிங்கிற ஏற்பாடு முழுசும் இதுதான் போதனை. ஆண்டவர் அவர் ரட்சகராக, நம்மை பாதுகாக்கிறவராக, நம்மீது அக்கறை உள்ளவராக இருக்கிறார், கரிசனை உள்ளவராக இருக்கிறார். பழைய ஏற்பாட்டை படிக்கும் பொழுது தேவன் தனது ஜனங்கள் மீது எவ்வளவு அக்கறை உள்ளவராக இருக்கிறார், அதான் பைபிள் படிக்கணும். அது படிக்கிறப்ப ஆண்டவர் எப்படி அந்த ஜனங்கள் மீது, அவருடைய பிள்ளைகள் மீது ரொம்ப ஸ்பெஷல் பிரிவிலேஜ் எப்படி எல்லாம் இருந்திருக்குன்னு சொல்லி படிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஒண்டர்ஃபுல்லா இருக்கும். சில நேரத்தில் மிரண்டும் மிரட்டிடுவார். அடுத்தது இன்னொரு விஷயம், அடுத்த ஸ்பெஷல் பிரிவிலேஜ் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த அந்த ராஜ்யத்துக்குள்ள இருக்கிறதுனால, தேவனுடைய ராஜ்யத்தின் கீழ் இருப்பதனால, அந்த ராஜாவோடு ஈஸியாக நம்ம என்ன செய்ய முடியும், தொடர்பு கொள்ள முடியும். நீங்க போய் என்ன அப்படின்னா, ஸ்பெஷல் பிரிவிலேஜ்னா உன்னுடைய தேவையை நீ ராஜா இடத்துல நேரடியாகவே அந்த நாட்டினுடைய குடிமகனாக அவரிடத்துல நீ முறையிட முடியும். அதான் விஷயம், அதான் ஸ்பெஷல் பிரிவிலேஜ். இன்னைக்கு போய் நம்ம போய் நம்ம ஊர்ல எல்லாம் போய் அவங்களை பார்க்க முடியாது, மந்திரி மாதிரி நம்ம பார்க்க முடியாது, நம்ம ராஜா அப்படி கிடையாது. ஆல்வேஸ் அவைலபிள். உன் வாழ்க்கையில பிரச்சனையோடு பாரத்தோடு இருந்தீங்கன்னா ராஜாட்ட சொல்லு, ராஜாட்ட போங்க, நல்லா தெரிஞ்சுக்கோ உன் வாழ்க்கையில எப்பெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அப்பெல்லாம் உன்னுடைய ராஜாட்ட நீ போ, அதான் ஸ்பெஷல் பிரிவிலேஜ். நீ தான் போகணும், நடுப்புற குறுக்க ஒரு ஆள் வச்சுக்காத, நீ கேளு, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிற, உனக்காக விரதம் சிந்திருக்கிற அவருடைய தேவன், அந்த ராஜாவின் இடத்துல நீ போய் கேட்கணும். வாழ்க்கையில எவ்வளவு பெரிய காரியமா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தேடலா இருந்தாலும் சரி, உன் பிரச்சனை நிச்சயமா ஆண்டவர் கேட்பார், உன் பிரச்சனையை நிச்சயமா கேட்பார் ஆண்டவர். This is a special privilege. எளிமையா தாழ்மையா தேவனுடைய சமூகத்துல யாருனாலும் போலாம், நல்ல மனசு வச்சு யாருனாலும் போலாம். ஆண்டோரே கடவுள் அனுபவிச்சு பாருங்க. அநேக நேரங்கள்ல நம்ம வந்து திருச்சப கடவுள் அனுபவிக்க மாட்டேன், அதுதான் வேதனையான விஷயம். நீங்க அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க சொல்ல ஆரம்பிச்சிருக்கீங்க, நீங்க உண்மையா கடவுள்கிட்ட கேட்க ஆரம்பிச்சீங்கனாலே அந்த ஆசீர்வாதம் கொட்டிக்கிட்டே இருக்கும். அந்த ஆசீர்வாதம் கொட்ட கொட்ட வாய் சும்மாவே இருக்காது, சொல்லிக்கிட்டே இருக்கும். அநேக நேரத்தில் நான் சொல்றேன், இந்த மதுரைக்கு வரப்பெல்லாம் இந்த சேச்சை ஆரம்பிக்கிறப்பெல்லாம் ஒண்ணுமே ஒண்ணும் கூட கிடையாது, பில்லி வீட்டார் ஒண்ணு கூட கிடையாது. எஸ்பெஷலி இந்த டாக்டரின் ஆஃப் கிரேஸ் நாங்க ஸ்டார்ட் பண்றப்ப, இந்த கிருபையினுடைய போதனையை போதிக்கிறப்ப சர்ச்சில் 40 பேர் 50 பேர் வெளியே போயிட்டாங்க, 40 பேர் 50 பேர் வெளியே போயிட்டாங்க, யாருமே கிடையவே கிடையாது. சாயங்காலம் ப்ரீச்சிங்ல நானும் அமுதா ஜூடு ஒரு சில நேரத்தில் வெளியே வந்து உட்காந்துருப்பான், சாயங்காலத்தில் ஜெயபால் கூட வரமாட்டாங்க, நான் அவனை திட்டிக்கிட்டே இருப்பேன், வாடா எங்கடா போற, அடுத்த வாரம் வந்துடுறேன், இப்படியே சொல்லிக்கிட்டே இருப்பான். வீட்டில் இருக்கும் 43B உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு சிலருக்கு தெரியும், உட்காரத்துக்கு இடம் இருக்காது, டாய்லெட் பக்கத்துலலாம் உட்காந்துருப்பாங்க. இந்த 21 இருந்தோம் ஒரே ஒரு டாய்லெட் தான், எவ்வளவு கஷ்டப்பட்டோம். இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டாந்து இருக்காரு, உட்கார வச்சிருக்காரு. நீங்க எல்லாருமே பாக்குறீங்க, உங்களை எல்லாருக்குமே பங்கு இருக்குதுல்ல, இதெல்லாம் நீங்க பார்க்க மாட்டேறீங்க, இதை நீங்க அனுபவிக்க மாட்டேறீங்க. ஏன் கடவுள் இதை செஞ்சவர் உன் வாழ்க்கையில காரியங்களை செய்ய மாட்டாரா? அதான் பிரச்சனை. பைபிள்ல இயேசு கிறிஸ்துவின் உலகத்தில் இருந்தப்ப அவர் சிலுவையை நோக்கி போயிட்டு இருக்கிறார், சிலுவையை நோக்கி போயிட்டு இருக்கார், எருசலேம் நோக்கி போயிட்டு இருக்கிறார். அவரோடு பெரிய திரள் கூட்டமான ஜனங்கள் வந்துகிட்டே இருக்கிறாங்க, திரள் கூட்டமான ஜனங்கள். அவங்க ஒரு குருடன் உட்கார்ந்துருக்கான், அவன் சொல்றான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் அப்படிங்கிறான். இவர் போயிட்டு இருக்கிறது சிலுவையை நோக்கி, சுத்திலும் கூட்டம். அங்க ஒருத்தர் ரோட்ல நின்றுகிட்டு கூட்டத்தின் மத்தியில அங்கேருந்து ஒருத்தன் கத்துறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், அங்க இருக்கலாம் சத்தம் போடாத மெதுலாகலாம் அப்படிங்கிறான். இவர் போயிட்டு இருக்கிறது சிலுவை சிலுவை மரணம். அந்த இடத்துலயும் நின்று அந்த சத்தத்தை கேட்டு அவனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு தான் எருசலேமுக்கு போனார். கூட்டம் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி, நீ கூப்பிட்டினா நின்று கேட்டு உனக்கு பதில் சொல்லிட்டு தான் போவார். சகைவியும் அப்படிதான் பார்த்தாரு, அவர் எருசலேம் போயிட்டு இருக்கிறார், போய் நின்று அவனை பார்த்து உனக்கு உன் வீட்டுக்கு இன்னைக்கு ரட்சிப்புன்னு சொல்லிட்டு தான் சிலுவைக்கு போனார். அவன் உள்ளத்துல ஆசைப்பட்டான், அவன் கத்துனான், அவன் உள்ளத்துல நினைச்சான், உள்ளத்தின் நினைவுகளை அறிந்து அவனுக்கு பதில் சொல்லிட்டு போனார். நீ ஏன் கூப்பிட மாட்டேற? He is much concerned. உங்க அப்பா அம்மாவும் புருஷன் பொண்டாட்டி புள்ள இதெல்லாம் யாருமே எவனையும் அகரப்பட மாட்டான். ஏசு உன்னை படைச்ச கடவுள் மீது கருசனை உள்ளவராக இருக்கு. அநேக நேரங்கள் நம்ம உணர்றதே கிடையாது, அதுதான் பிரச்சனை. எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி உனக்கு பதில் இருக்கு, அதாவது ஆன்சர் யாராலையும் முடியாது, அவனுக்கு பதில் கொடுக்கிறார். அடுத்தது, அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது அந்த தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் அங்கு பகிர்ந்து கொடுக்கப்படுகின்றது. நல்லா மனசுல வச்சுங்க, இந்த ரிசோர்சஸ் ஆஃப் த கிங்டம் ஆர் ஷேர்ட் அமங் அஸ், நமக்குள்ள பகிர்ந்து கொள்ளப்படும். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய ஐஸ்வர்யங்கள் நமக்குள்ளாக பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டும். அது சமமாக தேவன் அநேகருக்கு அநேக விதமான வரங்களை கொடுத்திருக்கிறார், அநேக வரங்களை கொடுத்திருக்கிறார். சேர்ச்சில் சேர்ச்சில் பலமுள்ளவன் இருக்கிறான், சேர்ச்சில பலவீனமானவன் இருக்கிறான். சேர்ச்சில பலமுள்ளவன் பலவீனமானவனை தாங்கணும், இதுதான் சபையினுடைய சிறப்புரிமை. உன்ட்ட நிறைய இருக்குதா, பணம் இருக்குதா, நீ ஏழைக்கு கொடுக்கணும். நீ நானே வாழ்றது கிடையாது. அப்படி சபையில இருக்கிற அந்த ஐஸ்வர்யங்கள் சமமாக பகிர்ந்து கொள்ளப்படும் பொழுது யாரும் சூப்பர் பணக்காரன் ஒருத்தனும் இருக்க முடியாது. எல்லாரும் சமமாக எல்லாவற்றையும் ஒன்றோடு ஒன்று பகிர்ந்து கொண்டு யாரையும் மிகப்பெரிய பணக்காரனாக ஆக்காமல் தேவனுடைய ராஜ்யத்தினுடைய மெய்யான நிலையை நாம் நிலைநாட்டுகின்றவர்களாக இருக்கும். ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ். யாரும் ஒருத்த ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னா, ஒருத்த அழுகிறான் அப்படின்னா அந்த ஓடிடணும். ஒருத்த கஷ்டப்படுறான் அப்படின்னு சொன்னா அவனோட சேர்ந்துக்கணும். அவனுக்கு என்ன தேவையோ அது உடனடியாக கொடுக்கப்படணும். ஃபெலோஷிப் ஸ்டார்ட் பண்ணப்பலாம் எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அநேக நேரங்களில் சில பாஸ்டர்ஸ் போன் பண்ணுவாங்க, பாஸ்டர் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறேன், ஒருத்தர் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாரு, ஒரே ஒரு மெசேஜ் போட்டுவிட்டேன் ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி, உதவி செய்யக்கூடிய உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மெசேஜ் மட்டும் போட்டு விட்டேன். 50,000 வந்துச்சு, ஜஸ்ட் அ மெசேஜ். கடவுள் எப்படியெல்லாம் தனது ராஜ்யத்தை விரிவாக்குகின்றார், எப்படி ராஜ்யத்தில் பிள்ளைகளை கரிசனை உள்ளவராக. ரோமர் 15 ரோமர் 15 முதலாம் வசனம், அன்றியும் பலம் உள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். பலமுள்ளவன் என்ன செய்யணும், பலவீனனை தாங்க வேண்டும். கலாத்தியர் 6 பார்க்கும் பொழுது, கலாத்தியர் 6 பார்க்கும் பொழுது 2 வசனம் சொல்லுது, ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியே கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள் அப்படிங்கிறார். ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து இப்படியாக கிறிஸ்துவினுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுங்கள். இதுதான் நம்மளுடைய சபையில அந்த தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறப்ப இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சபையில அங்கத்தோர்களா இருக்கிறப்ப இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு காரியம். சேர்ச்சில் இருக்கிறப்ப ரொம்ப மிக முக்கியமான ஒரு காரியம் இதுதான். விசுவாசி சக விசுவாசிக்கு எவ்வளவு ஒத்துழைப்பா இருக்கணும், விசுவாசி சக விசுவாசிக்காக எப்படி ஜெபிக்கணும். ஒருத்தன் பிரச்சனையோட இருக்கிறான் அப்படின்னு தெரிஞ்சா நீங்க என்னைக்காவது யாராவது ஒருத்தவங்க பிரச்சனையில இருக்கவங்கள போய் ஷேர் பண்ணிக்கிட்டு அவங்களோட அவன் இருக்கீங்களா? அதான் இல்ல, அதான் கிடையவே கிடையாது. கேட்டா ஜோம் பண்றோம்னு சொல்லி சொல்லுவீங்க. எனக்கு ஒரு வியாதி, எனக்கு ஒரு கஷ்டம், ஜோம் பண்ணிக்கீங்கன்னு சொல்ற, நீங்க ஜோம் பண்ணிக்கிறீங்க பண்றீங்க. ஆனா நீங்க நேரடியா என் கூட வந்து நான் உங்களோட சேர்ந்து ஜோம் பண்றேன்னு சொல்லிட்டு ஜோம் பண்ண எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. நீங்க சர்ச்சில் எவ்வளவு பேர் எவ்வளவு வேதனையில இருக்காங்க தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கிறாங்க தெரியுமா? அவங்களோட சேர்ந்து ஜோம் பண்ணிருக்கீங்களா? பலமுள்ளவர்கள் பலவீனர்களோடு சேர்ந்து இணைந்து ஜெபித்து இருக்கிறீர்களா? பலமுள்ள பணக்காரர்களாகிய நீங்கள் நம்முடைய சபையில இருக்கிற சக விசுவாசிக்கு உதவி செய்திருக்கிறீர்களா? அப்படி இருக்கிறப்ப எப்படி இருக்கும்னு யோசித்து பாருங்க. இதுதான் நிஜமான ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம். நம்ம அநேக நேரங்களில் நம்மளை குறிச்சு தான் சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம், மற்றவங்களை குறிச்சு நம்ம சிந்திக்கிறதே கிடையாது. ஐயோ எனக்கு இப்படி இருக்குங்க, எனக்கு அப்படி. இன்னொருத்தருடைய என்னைய மறந்து நான் இன்னொருத்தனை சிந்திக்கிறப்ப தாங்க அழகான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ முடியும். இன்னைக்கு என்னைய மட்டுமே நான் நினைச்சிட்டு இருக்கேன், நான் என்னங்க செய்ய முடியும், நான் என்ன நினைச்சிருந்தேன், என்ன வாழ முடியும், நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. நான் எவ்வளவுதான் காசு வச்சிருந்தாலும் என்னுடைய காசு யாருக்குங்க, யாருக்கு என்னுடைய பணம்லாம் யாருக்கு, யாருக்கு பயன்பட போறான்? செத்து போனா கோடி கோடியா சேர்த்து வச்சு செத்து போனா யாருக்கு பயன்படும்? எல்லாம் எங்க இருக்கு இன்னைக்கு பணங்கள்லாம், பணங்கள்லாம் எங்க இருக்கு? எல்லாம் லாரி கண்டெய்னர்லயும் எதுக்குள்ளயும் கிடக்குது. யாருக்காவது பிரயோஜனப்படுதா? இப்படிதான் நீங்க சேர்த்து வச்சிருக்கதெல்லாம் என்னை மட்டுமே நான் பார்த்துட்டு இருக்கிறதுனாலதான் அங்க பிரச்சனை. நீங்க அடுத்தவனை போய் பாருங்க, அடுத்தவனுடைய தேவைகள்ல சின்னதா நீங்க செஞ்சு பாருங்க, அதுல இருக்கிற சந்தோஷமும் மகிழ்ச்சியும். அதான் மெய்யான தேவனுடைய பிள்ளை அப்படின்னு சொன்னா இதுதான் மெய்யான காரியம். நம்ம அப்படி நீங்க படிச்சு பாத்தீங்க, அப்படி பைபிள் படிச்சு பாத்தீங்கன்னா, நான் எனக்காக மட்டுமே நான் சம்பாதிக்கிறவங்க கிடையாது, திருச்சபைக்காக, சக விசுவாசிக்காக, இந்த நாட்டில் இருக்கிற ஏழை மக்களுக்காகவும் நான் சம்பாதிக்கணும். இவ்வளவு பேரையும் நான் கவனிக்கணும், என் சபைக்காக, தசமபாகங்கள் காணிக்கைகளுக்காக, சபையில் இருக்கிற ஏழை விசுவாசிகளுக்காக, என்னை சுற்றி இருக்கிற ஏழை விசுவாசி ஏழை மக்களுக்காகவும், விசுவாசி இல்ல ஏழை மக்களுக்காகவும் நம்ம உதவி செய்யணும். இவ்வளவுதான் நம்ம செய்யறோமா? அப்பதான் தேவனுடைய ராஜ்யம் வளரும். இந்த பொறுப்பு புரிஞ்சுக்கங்க, இந்த பிரிவிலேஜ் என்னங்கிறத நீங்க புரிஞ்சுக்கங்க. ஒருவர் பாரத்தை ஒருவர் சுமந்து முன்னேறிச்சதும், ஒருத்தர் சோர்வு இருக்கிறப்ப அவங்களோட போய் நிறைய நேரத்தில் நிறைய பேர் நல்லா சந்தோஷமா வெளியே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நிறைய பேர் நீங்க பாக்குறப்பெல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருப்பான், ரொம்ப எப்ப பார்த்தாலும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆனா அவனுடைய உள்ளத்துல இருக்கிற வேதனை உனக்கு தெரியுமா? தெரியுமா? அதனால நான் வந்து உம்முன்னு இருக்கணுமா? உம்முன்னா இருக்க முடியாது. ஆனா எப்படி இருக்கீங்க? உட்காந்து ஒரு பர்சனல் டச் வச்சு பாருங்க பீப்புளோட. இந்த உணர்வுகள் எல்லாம் சிலவங்கலாம் பேசுனீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையா பேசுனீங்கன்னா அவங்க கூட அவ்வளவு அன்பா இருப்பாங்க, பிரியமா இருப்பாங்க. சர்ச்சோடைய ஸ்பெஷல் பிரிவிலேஜ் லூஸ் பண்றோம், நேரத்தை வீணடிக்கிறோம், நேரத்தை சரியா செலவு செய்யறது கிடையாது. ஒருத்தர் பாரத்தை ஒருத்தர் சுமப்பது இல்லை. அடுத்தது தேவனுடைய ராஜ்யத்துல இருக்கிறதுனால நமக்கு மிகப்பெரிய பாதுகாப்பு, பயங்கரமான பாதுகாப்பு ஆண்டவர் கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யம் நம்மை பாதுகாப்பதாக இருக்கிறது. இதுக்கு பழைய ஏற்பாட்டில் அநேக காரியங்கள் சொல்லலாம். நீங்க விசேஷமா நீங்க சங்கீதங்களை படிச்சு பார்க்கும் பொழுது அநேக சங்கீதங்கள் வந்து மிகவும் ஆறுதலான காரியங்களை சொல்லுகின்றதாக இருக்கிறது. சங்கீதம் நீங்க வீட்டில் உட்காந்து படிச்சு பார்க்கலாம். மூணாம் சங்கீதமும் நாலாம் சங்கீதமும் நீங்க வாசிச்சு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு மிகப்பெரிய ஆறுதலை கொடுக்கக்கூடிய, நம்மளுடைய ஆபத்துல தேவன் நம்மை பாதுகாக்கக்கூடிய காரியங்களையும் சொல்லுகின்றது. அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, ஒரு சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். கத்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகி இருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர், தேவனிடத்தில் உனக்கு ரட்சிப்பில்லை என்று என் ஆத்மாவை குறித்து சொல்கிறவர்கள் அநேகராயிருக்கிறார்கள். ஆனாலும் கத்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமாயிருக்கிறீர். நான் கத்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார். கிரேட். நான் கத்தினேன், என்னுடைய ஜபத்தை கேட்டு அவர் பதில் கொடுத்தார். நாலாம் சங்கீதத்துல நீங்க ஃபுல்லா வாசிக்கலாம். நாலாம் சங்கீதத்துல என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகையில் எனக்கு செவி கொடும், நெருக்கத்தில் இருந்து எனக்கு விசாலம் உண்டாக்கினீர், எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டருளும், மனுபுத்திரனே இதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணானதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள், பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் நிறைய நேரத்துல ஜபம் பண்றப்ப எப்படி தீர்மானம் ஜபம் பண்ணுவோம், அவர் கேட்கிறாருங்கிற அந்த உணர்வே இல்லாம நம்ம ஜபம் பண்ணுவோம், அதான் பிரச்சனை. பிரேயர் அப்படிங்கிறப்பெல்லாம் அந்த பர்சனா திங்க் பண்ணி நம்ம ஆண்டவரை ஜெபம் பண்ணுவோம். ஒரு நபர்கிட்ட பேசுற மாதிரி, இந்த நபர்கிட்ட பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா யூ ஹாவ் த இன்னர் ஃபீலிங் இருக்கும், கடவுள் பேசுறாரு, கடவுள் என்னோட ஒரு பீஸ் வரும். நீங்க அதாவது நம்ம ரொம்ப ஆதங்கமா இருப்போம் சில நேரத்துல, டீ யார்ட்ட பேசினா நல்லா இருக்கும் போல இருக்கும், யார்ட்ட பேசுவோம், பேசணும்னா மனசு லகுவாயிடும், மனசு ரொம்ப லகுவாயிடும். ஒரு பெரிய பேசி முடிச்சோட சொல்லுவோம், ஒரு பாரம் இறங்குன மாதிரி இருந்துச்சுங்க. ஜபத்துல இந்த ஃபீலிங் இருக்கும், ஜபத்துல இதெல்லாம் நீ ஃபீல் பண்ணலாம், அப்படி இருக்கும். சகரியா 2:8 சொல்றப்ப அவர் சொல்றாரு, உன்னை தொடுவோன் அவர் என் கண்ணின் மணியை தொடுதான். என்ன இதெல்லாம், இதுக்கு மேல உனக்கு என்ன என்ன செக்யூரிட்டி உனக்கு வேணும், இதுக்கு மேல என்ன செக்யூரிட்டி வேணும், இதுதான் பாதுகாப்பு. ஏசு கிறிஸ்து சொல்றாரு யோவான் சுவிசேஷம் 10 அதிகாரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அழகான ஒரு விஷயத்தை சொல்றாரு. யோவான் 10:28 யோவான் 10:28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்துக் கொள்வதும் இல்லை. நான் நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், ஒருவனும் என் கையில இருந்து அதை பறிச்சுக்க முடியாது. ரோமர் 8:10 மறுபடியும் வசனம் பாருங்க, வசனம் தான் நம்மளுக்கு வேலையே, வசனம் தான் வேலை செய்யும். ரோமர் 8:31 பாத்தீங்க அப்படின்னு சொன்ன இவைகளை குறித்து நாம் என்ன சொல்வோம், தேவன் நம் பட்சத்தில் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பவன், இஃப் காட் பி ஃபார் அஸ் ஹூ கேன் பி அகெயின்ஸ்ட் திஸ். எபிரேயர் 13:13 6 எபிரேயர் 13:6, ஆதலால் நாம் தைரியம் கொண்டு கர்த்தர் எனக்கு சகாயர், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று சொல்லலாமே. என்ன வேணும் இதுக்கு மேல, என்ன வேணும் உனக்கு? இன்னும் கொஞ்சம் பயமா இருந்துச்சுன்னா 4:4 பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உங்களில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். வெளிப்படுத்தல் 12:11 சொல்லும் பொழுது, மரணம் நேரிடுகிறாய் இருந்தாலும் அதற்கு தப்பும்படி தங்கள் ஜீவனையும் பாராமல் ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினாலே தங்கள் சாட்சியினாலே சாட்சியினாலும் வசனத்தினாலும் அவனை ஜெயித்தார்கள் என்று பார்க்கிறோம். கடைசியா 2 தீமோத்தேயுல பார்க்கும் பொழுது, 2 தீமோத்தேயு 3:10 12:12 2 தீமோத்தேயு 1:12 பார்க்கும் பொழுது, அதே நிமித்தம் நான் இந்த பாடுகளையும் அனுபவிக்கிறேன், ஆயினும் நான் வெட்கப்படுகிறதில்லை, ஏனென்றால் நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், நான் அவரிடத்தில் ஒப்புக் கொடுத்ததை அவர் அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள வல்லவராயிருக்கிறார் என்று நிச்சயித்தும் இருக்கிறேன். அவர் ரொம்ப கிளியரா சொல்றாரு. பாலோட லைஃப்லாம் நீங்க படிச்சு பாத்தீங்க அப்படின்னா இட்ஸ் டிஃப்ரெண்ட். அவர் சொல்றாரு, நான் யார விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியும், நம்மளுடைய பிரச்சனை அநேக நேரங்கள்ல நான் யார விசுவாசிக்கிறேன்னு எனக்கு தெரியல. நீ யார விசுவாசிக்கிறேன், உன் வாழ்க்கையில உனக்கு அந்த நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, பவுல் வந்து பிரச்சனையே படாமையா வாழ்ந்தாரு. பவுலுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்லையான்னு கேக்குறேன். ஏசு கிறிஸ்துவோட வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, அப்போஸ்தலருடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்ல, கிறிஸ்தவ சரித்திரத்துல பாக்குறப்ப கிறிஸ்தவ மக்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை இல்ல. எல்லாரும் சொன்னாங்க, நான் விசுவாசிக்கிறவனுக்கு யாருன்னு தெரியும், அது மாதிரி நீ சொல்ல முடியுமா? உன் வாழ்க்கையில உன் பிரச்சனை, உன் நிலைப்பாடு, உன் சோதனை எதுவாக இருந்தாலும் உனக்கு உதவுவதை பார். உனக்கு யார் உதவி செய்வாரோ அவரை நோக்கிப்பார். தான் தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிற பிள்ளைகளினுடைய சிறப்புரிமை. தேவனுடைய ராஜ்யத்தில் நீ அவருடைய பிள்ளையா இருந்தீங்கன்னா உனக்கு என்ன சிறப்புரிமை அப்படின்னு சொன்னா, எந்த சூழ்நிலையிலும் உனக்கு உதவக்கூடியவரை நோக்கிப்பார். நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருக்கிற அப்படின்னா இவைகள் அனைத்தும் உன்னை குறித்து உண்மையாகும். நிச்சயம் ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். இப்ப வந்து பிரிவிலேஜஸ் பார்த்திருக்கோம். ஆண்டவர் உன் வாழ்க்கையில எவ்வளவு சிறப்புரிமைகளை கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி பிரிவிலேஜஸ், எவ்வளவு பெரிய பாதுகாப்பு, எவ்வளவு அக்கறை, எப்படி நான் இருக்கணும். அடுத்தது உன்னோட பொறுப்பு என்ன, உன்னுடைய பொறுப்பு என்ன சேர்ச்சில், நீ சேர்ச்சில் இருக்கிறப்ப உன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கப்போ உன்னுடைய பொறுப்பு என்ன. முதல் பொறுப்பு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச நல்ல மைண்ட், இந்த வார்த்தை நல்ல மனசுல ஏத்துங்க. முதல் முதல் நல்ல மனசுல ஏத்துனீங்கன்னா சில விஷயம் புரியல, புரிய புரிய கஷ்டப்பட்டுருவீங்க. நல்லா சொல்லுங்க, பின்னால ரொம்ப கஷ்டப்பட்டுருவீங்க. பொறுப்பு என்ன, நான் தேவனுடைய ராஜ்யத்தின் மகன், நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் பரலோகத்துக்குரியவர்கள் என்கின்ற பெருமை பாராட்டல் உனக்குள்ள இருக்கும். அப்படின்னா என்ன சொல்றேன் புரியுதா உங்களுக்கு, புரியுதா? நான் எனக்கு இந்த உலகம் கிடையாது, எனக்கு இந்த உலகம் சொந்தம் கிடையாது, நான் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவன். அதுல உனக்கு ஒரு பெருமை இருக்கணும். அப்படி இருந்தாதான் இந்த உலகத்துல வந்து நீ சந்தோஷமாவே இருக்க முடியும். பேசிக்கா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படின்னா, இந்த உலகத்துல வாழ்றப்ப எனக்கு இந்த உலகம் சொந்தம் இல்லை என்கின்ற அந்த உணர்வோடு வாழும். நிறைய கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு நீங்கள் தப்பாவே சிந்திக்கணும், ரொம்ப ராங் ஐடியா. உழைக்கிறதுலாம் நான் தப்பா சொல்லல, சம்பாதிக்கிறதுலாம் தப்பா சொல்லல, ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறோம், ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், இதெல்லாம் யாருக்கு செய்யறோம், இதெல்லாம் நான் யாருக்கு சேர்த்து கொண்டு இருக்கிறேன், இப்ப எதுக்கு இதெல்லாம் அப்படிங்கறத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். அதுதான் அவர் சொல்றாரு, நீ சம்பாதிக்கிறத ஷேர் பண்ணுங்கிறார். நாம என்ன செய்யறோம், எனக்கு நம்ம யோசிக்கிறோம். அப்ப நீ தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கும்பொழுது தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளையாக நீ சிந்திக்க வேண்டும். அதான் முதல் விஷயம். அடுத்தது பொறுப்பு. அடுத்த பொறுப்பு என்ன அப்படின்னா, எனக்குங்கிறதுக்கு முன்னால என்னுடைய தேவனுடைய ராஜ்யம் அப்படிங்கறது என்னுடைய முதல் சிந்தனையாக இருக்கும். எனக்கு அப்படிங்கறத விட அது எனக்கு நான் நினைக்கிறதுக்கு முன்னால தேவனுடைய ராஜ்யம் தான் எனக்கு முதல் முக்கியமானதாக இருக்கும். அதனால சொல்றாரு 2 தீமோத்தேயு 2:4 2 தீமோத்தேயு 2:4 சொல்றாரு, தண்டிலே சேவகம் பண்ணுகிற எவனும் தன்னை சேவகம் எழுதி கொண்டவனுக்கு ஏற்றவனாயிருக்கும்படி பிழைப்பு கடுத்த அலுவலில் சிக்கிக் கொள்ள மாட்டான். நாட்டுக்காக கவலைப்படுறவன், தேவனுடைய ராஜ்யத்துக்காக கவலைப்படுறவன் சுயத்திற்காக கவலைப்பட மாட்டான். ராணுவத்தில் இருந்தீங்கன்னா, ராணுவத்தில் இருந்தீங்கன்னா யுத்தத்துக்கு போகணும், ராணுவத்தில் இருந்தா யுத்தத்துக்கு போகணும். ஒன்னு குருந்தியர் 1 அதிகாரத்தில் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 6 அதிகாரம், 1 குருந்தியர் 6 அதிகாரம் 19:20 231 அவர் சொல்றாரு, உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமா இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். இதான் நான் சுயத்தை குறித்து சிந்திக்க மாட்டேன், என்னுடைய சிந்தனைகள்லாம் எதுவா இருக்கும் அப்படின்னு சொன்னா, என்னுடைய சிந்தனை எது சொன்னா, தேவனுடைய ராஜ்யமாக இருக்கும். அதுலதான் நம்ம ஃபார்வர்ட் பண்ணி போய்கிட்டே இருப்போம். அடுத்தது அந்த நீங்க எபேசியர்ல நீங்க பாக்குறப்ப அந்த வசனம் என்ன சொன்னிச்சு அப்படின்னு சொன்னா, 12 சொல்லுது, 2:12 சொல்லுது, அக்காலத்திலே நீங்கள் கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரேலின் காணியாட்சிக்கு புறமானவர்களுமா இருந்தீர்கள். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறதுனால, இப்ப நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன், முதல்ல நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு அந்நியனா இருக்கேன், இப்ப நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறேன். இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் உட்பட்டு இருப்பதனால மற்ற ராஜ்யங்களுக்கு நான் அந்நியனா இருக்கணும், மற்ற ராஜ்யங்களுக்கு நான் அந்நியனாக இருக்க வேண்டும். இதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். நீங்க என்னோடு கூட 1 பேதுரு 2:10 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனங்களாய் இருக்கவில்லை, இப்பொழுதோ அவருடைய ஜனங்களாய் இருக்கிறீர்கள். முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்களாய் இருந்தீர்கள், இப்பொழுது இரக்கம் பெற்றவர்களாய் இருக்கிறீர்கள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்சைகளை இச்சைகளை விட்டு விலகி அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அவங்க என்ன சொல்றாரு, முன்னே அப்படி இல்லை, இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டு இருக்கிறோம், ஆகவே தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்ட பிள்ளைகளாக நாம் நடக்க வேண்டும். பிலிப்பியர் 3:20 3:20 சொல்றார், நல்ல வசனம். பிலிப்பியர் 3:20 சொல்றது, நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கேயிருந்து கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனும் இரட்சகர் வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அப்ப நாம் விசுவாசிகளா இருந்தா நம்மளுக்கு என்ன தெரியணும் அப்படின்னு சொன்னா, நாம் இந்த உலகத்துக்குரியவர்கள் அல்ல அப்படிங்கறது நம்மளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். என்னோட கூட எபிரேயர் 11 வந்திருக்கேன் வேகமா, என்னோட கூட எபிரேயர் 11 நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னா, நாம இப்ப மற்ற ராஜ்யத்துக்கு நம்ம முதல் ஏற்கனவே கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு அந்நியராயிருந்தோம், இப்ப கிறிஸ்துவின் ராஜ்யத்துக்கு உள்ள வந்துட்டதுனால இப்ப உலக ராஜ்யத்துக்கு நம்ம அந்நியரா இருக்கிறோம். இதுதான் அங்க சொல்றாரு எபிரேயர் 11 பாத்தீங்கன்னா 13 எபிரேயர் 11:13 பாத்தீங்க அப்படின்னா, இவர்கள் எல்லாரும் வாக்கு தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோட மறித்தார்கள். இப்படியே அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்கள் சமயம் கிடைத்திருக்குமே, அதையல்ல அதிலும் மேன்மையான பரமதேசத்தை விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்று தேவனை எனப்பட வெட்கப்படுவதில்லை, அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ரொம்ப கிளியரா சொல்லிருச்சு. ஆபிரகாம் ஆண்டவர் அழைச்சாரு, ஆபிரகாம் திரும்பி போயிருக்கும்னு நினைச்சா போயிருந்திருக்கலாம் தன்னுடைய ஊருக்கு, இல்ல அதை அவன் நம்பல, அந்த ஊரை குறிச்சு அவன் நினைக்கல. இதை விட மேன்மையான ஒரு ஊர் இருக்கு, இதை நீங்க நினைச்சிருக்கீங்களா உங்களுடைய வாழ்க்கையில? உலகத்துல நீ வாழ்றப்ப இந்த உலகம் எனக்கு சொந்தம் கிடையாதுங்கிற அந்த சிந்தனை அடிப்படையாவே இருக்கும். அப்பதான் இந்த உலகத்துல வந்து உங்களுக்கு பிடிப்பு வராது, நல்ல மனசுல வச்சுக்கோம். ஏன் இந்த நம்மளுக்கு வந்து நிறைய ஒரு பற்று ரொம்ப இருக்கும் இந்த உலகத்தின் மீது. சி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க, இது எதுவுமே நம்மளுக்கு சொந்தம் கிடையாது. இந்த சட்ட பேண்ட் கூட சொந்தம் கிடையாது, ஒண்ணு கூட சொந்தம் கிடையாது. அதை புரிஞ்சுக்கணும், நம்ம அவதிப்படுறோம் சம்பாதிக்கிறதுல சேர்க்கறதுல அவதிப்படுறோம். நல்லா புரிஞ்சுக்கணும், இது கிடையாது என் ஊரு, இது கிடையாது. பரமதேசத்தை நாடி போகணும், உன்னோட பொறுப்பை நீ புரிஞ்சுக்கோ, பரமதேசத்தை நாடி போகணும், அதுதான் கிறிஸ்தவம். இப்ப நீங்க தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்கள் என்றால் பரமராஜ்யத்தை நாம் போகிறோம். அடுத்தது அந்த இடத்துல சொல்றாரு, என்னுடைய பொறுப்பு என்ன அப்படின்னு சொன்னா, நான் அந்த ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கும் பொழுது நான் நாட்டுக்கும் ராஜாவுக்கும் பிரதிநிதி, நான் இந்த நாட்டுக்காரன் அப்படின்னு சொன்னா என்னுடைய அரசனுக்கும் என்னுடைய நாட்டுக்கும் பிரதிநிதியாக நான் இருக்கிறேன். நான் எங்கு சென்றாலும் என்னுடைய நாட்டினுடைய மேன்மையை நான் பாதுகாக்க வேண்டும், என்னுடைய ராஜாவினுடைய மேன்மையை நான் பாதுகாக்க வேண்டும். ஆக நான் எங்க சென்றாலும் என்னை பார்க்கிறவன் வந்து என்னை இழிவா பார்த்துடக்கூடாது. ஒன்னு பேதுரு 2 11-12 வசனங்களை பார்த்தீங்க அப்படின்னா, பிரியமானவர்களே, அந்நியரும் பரதேசியுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி, புறஜாதிகள் உங்களை அக்கிரமக்காரர் என்று விரோதமாய் பேசும் விஷயத்தில் அவர்கள் உங்கள் நற்கிரிகளை கண்டு அவற்றி நிமித்தம் சந்திப்பின் நாளிலே தேவனை மகிமைப்படுத்தும்படி நீங்கள் அவர்களுக்குள்ளே நல்லடக்கை உள்ளவர்களாகி நடந்து கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்றேன். என்ன புத்தி சொல்றாருன்னு புரிஞ்சுக்க, இந்த ஊர் நீ தேவனுடைய ராஜ்யத்தின் பிள்ளையா இருந்தா இந்த ராஜாவுடைய பிரதிபலிப்பா இருக்கும். உன்னை எவனா சினிமா தேட்டர்ல பாத்துட்டான்னு வச்சுக்கேன், சிக்கலாயிரமா ஆயிராத, இல்லாட்டி ஒரு பார்ல உன்னை பாத்துட்டான என்ன ஆயிரும், இல்லாட்டி நிக்க கூடாத ஒரு இடத்துல உன்னை பாத்துட்டான என்ன ஆயிரும். யார் அசிங்கப்படுவா? நீ அசிங்கப்படல, யார் அசிங்கப்பட போறா? ராஜா இந்த நாட்டு புள்ள இங்க வந்துட்டான். மலேசியா எல்லாம் போறப்ப, நான் மலேசியா ஒரு வாட்டி போயிட்டு வந்தேன், போனப்ப கார்ல வந்துட்டு இருக்கோம், பாஸ்டர் இந்திரன் கூட கார்ல வந்துட்டு இருக்கோம். அவர் சொல்றாரு, ராத்திரி ஒரு 11 இருக்கும், நிறைய நடந்து போயிட்டே நான் நிறைய பேரு கூட்டம் கூட்டமா 10 பேர் 15 பேர் 20 பேர் 20 பேரா நீ சொல்றப்ப எல்லாம் தமிழ்நாட்டுக்காரங்க மனசே வேதனையாயி போச்சு. மாலங்க என்னடா இப்படி இருக்காங்க, புலக்கேவலமா இருக்காங்க. ஏர்போர்ட்ல இறங்கி டாய்லெட் போனீங்கன்னா எல்லாம் பொட்டு வச்சுட்டு அப்படியே சல்யூட் அடிச்சு காசு கேட்டு இருக்கோம். மனசே உடைஞ்சு போச்சு. எவ்வளவு அசிங்கமா இருக்கும், நம்ம நாட்டுல இருந்து அப்படி இருப்போமா? நம்ம நாட்டுல எவ்வளவு பிரிவிலேஜ் இருக்கு. ஒரு கிறிஸ்டியனான உனக்கு எவ்வளவு பிரிவிலேஜ் கத்தர் கொடுத்துருக்கா, நீ நாட்டையும் ராஜாவையும் கனப்படுத்த வேணாமா? யோசிக்கும். கடைசியாக தேவனுடைய ராஜ்யத்தினுடைய பிள்ளைகளுடைய பொறுப்பு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு எதிராக வருகின்ற காரியத்தை எதிர்க்க வேண்டும். தேவனுடைய ராஜ்யத்திற்கு எதிர்ப்பு வர்றப்ப நீ உன்னோட எதிர்ப்பை தெரிவிக்கணும், அதுல இருந்து சண்டை போடுறதுக்கு நீ வரணும். அதான் முக்கியமான விஷயம். வாட் இஸ் யுவர் ரெஸ்பான்சிபிலிட்டி? உன் பொறுப்பு என்ன? சத்தியத்தை எவனாவது எதிர்க்கிறான் அப்படிங்கிறப்ப அதுக்காக நீ யுத்தம் பண்றதுக்கு ரெடியா இருக்கணும், டிஃபெண்ட் பண்ணணும். அது பாஸ்டர் பார்த்துக்குவாருங்க அப்படிங்கறதுனா அடுத்த விஷயம். நீ டிஃபெண்ட் பண்ணணும். ஆர்மீனியன்ஸ் தவறு, பெண்டிகாஸ்டல் தப்பு, ரோமன் கத்தோலிசிசம் தப்பு, ஏஞ்சல் டிவிக்காரன் தப்பு, மோகன் சி லாஸ்வஸ் தப்பு, அந்த ஏசு அழைக்கிறார் தப்பு, ஏசு விடுவிக்கிறார் தப்பு, இவங்களெல்லாம் விட்டு வெளுக்கணும்ல. அவன் எதாச்சு அவனை கொண்டும் கத்தர் செய்யறாருங்கன்னு சொன்னீங்கன்னா நீ விளங்காதனே, நீ உருப்படவே முடியாது. இன்னைக்கு ஏன் தெரியுமா, நம்மளுக்கு நம்மளோட எதிர்ப்பை நம்ம தெரிவிக்காததுனாலதான் இவனுங்க வந்து சாதாரணம் பேசிட்டு இருக்கிறான். என்னங்க என்னுடைய ராஜாவை குறிச்சு என்னுடைய நாட்டை குறிச்சு ஒருத்தன் அவமானமா பேசணும், சுட வேணாம்னா பக்கி என்னுடைய ராஜாவையும் என்னுடைய நாட்டையும் பத்தி பேசுறது கேவல பிச்சக்கானே, இவன் என்ன பேச மூஞ்சில குத்த வேணாம். எதுக்கு இங்க, எதுக்கு இந்த ராஜாவுடைய பிள்ளையா இருந்த அந்த ராஜாவுக்கு ஒரு அசிங்கத்தை உண்டு பண்ற காரியங்கள், ராஜாவை அசிங்கப்படுத்தக்கூடிய காரியங்கள் வரும் பொழுது எதிர்த்து நின்று சண்டை போட்டு உயிரையும் கொடுக்கறதுக்கு ஆயத்தமாக தான் இன்ஃபர்மேஷன். ஒரு கிறிஸ்தவ ஆம்பளை நல்லா புரிஞ்சுக்குங்க, சேலை கட்டணமெல்லாம் கிடையாது, பொட்ட பயணம் கிடையாது கிறிஸ்தவ, தெரியுமா? நெருப்பு கட்டி எரிச்சாலும் பாடுவான், சிங்கத்துக்கு முன்னால போட்டாலும் சிங்கத்தோட நிப்பான், புரியுதா? கேனப்பய கிடையாது கிறிஸ்தவ. நினைச்சுக்கிறாங்க ரொம்ப அமைதியானவங்க, சாந்தம் உள்ளவங்க, சாந்தம் உள்ளவங்க தான் போடனா போட்டுருவோம், அதையும் மனசுல வச்சுக்கோங்க, புரியுதா? டிஃபெண்ட் பண்ணணும்னா டிஃபெண்ட் பண்ணணும், அதுக்கு ஆம்பளையா இருக்கணும். பொட்டத்தனமான இருந்தா ஓடி போயிருங்க, வெளியே போயிரு, இங்க எல்லாம் இடமே கிடையாது, அது வேற சர்ச்சு, நீ அங்க போலாம், இங்க எல்லாம் வரக்கூடாது. 1 பேதுரு 3:15 சொல்றாரு, 1 கொரிந்தியர் 3:15 சொல்றாரு, கர்த்தராகிய தேவனை உங்கள் இருதயங்களில் பரிசுத்தம் பண்ணுங்கள், உங்களில் இருக்கிற நம்பிக்கை குறித்து உங்களிடத்தில் விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமாயிருங்கள். ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் சத்தியத்தை எதிர்க்கிறப்ப, அதுக்காக நம்ம போரிட வேண்டும், சுகம்பெரியா இருக்கக்கூடாது, அதுக்காக உழைக்கணும். சரி, பிரச்சனை என்ன தெரியுமா, நிறையவே நிறைய பேர் கேள்வி கேட்கிறப்ப உனக்கு பதில் சொல்லத்தில்ல, ஏன் தெரியுமா? நீ ஒழுங்கா உட்காந்து பைபிள் வாசிக்கிறது கிடையாது, டிஃபெண்ட் பண்ணணும் எப்பொழுதுமே. படிச்சா தான் டிஃபெண்ட் பண்ணவே முடியும், படிக்கலாம் டிஃபெண்ட் பண்ண முடியாது. சோம்பேறியாம இருக்கக்கூடாது, நேரம் கிடைக்கிறப்ப உட்காந்து பைபிள் வாசி உனக்குள்ள இருக்கிற சந்தேகங்கள் அதெல்லாம் எடுத்து வாசிச்சு பார்க்கணும். நம்மளுடைய சீர்திருத்தவாதிகள் என்ன செஞ்சா, வேதம் இவ்வளவு பெரிய வேதம் இருக்கு, இதுதான் நம்ம நம்புறோம், இதுல நிறைய தப்பு தப்பா சொல்லிட்டு இருந்தாங்க, இது எப்படி டிஃபெண்ட் பண்றது? எழுதலாம், கேட்டகிசம் எழுதலாம், கிரீட் எழுதலாம், விசுவாச அறிக்கை எழுதலாம், ஏன் தெரியுமா? இதான் நாங்க நம்புறது, இதுக்காக தான் நாங்க உழைச்சிட்டு இருக்கோம், இதுக்காக தான் நாங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த வேதத்தை பாதுகாக்கிறதுக்காக. கிரீடு பெருசு கிடையாது, 16:39 பெருசு கிடையாது, இந்த வேதத்தை பாதுகாக்கிறதுக்காக செய்யப்பட்ட காரியங்கள் அவைகள் எல்லாம், அதுக்காக தியாகம் பண்ணாங்க, அதுக்காக இழந்தாங்க, அதுக்காக போராடினாங்க. சும்மா செத்தவெல்லாம் சும்மா சப்ப பயலாம் கிடையாது, ஒவ்வொருத்தரும் ஆக்ஸ்போர்ட்லயும் பெரிய பெரிய யூனிவர்சிட்டியிலும் கேம்பிரிட்ஜ்லயும் படிச்ச பியூரிட்டன்ஸ் தான், வேதத்தை தெரியாதவங்களாம் கிடையாது, போராடினாங்க சத்தியத்துக்காக. ஆக உங்களுக்கும் எனக்கும் என்ன பொறுப்பு இருக்கு இன்னைக்கு அப்படின்னு சொன்னா, முதல் அந்நியராக இருந்தோம், இப்ப தேவனுடைய ராஜ்யத்துக்கு உட்பட்டவர்களா இருக்கிறோம். தேவனுடைய ராஜ்யத்தினுடைய குடிமகனாக உனக்கு எவ்வளவு சிறப்புரிமை இருக்கு, அதே நேரத்தில் அந்த சிறப்புரிமை மாத்திரம் கிடையாது, உனக்கு பொறுப்பும் இருக்கு. அந்த பொறுப்பையும் சிறப்புரிமையும் அனுபவிச்சு இந்த திருச்சபையில நீ சந்தோஷமா வாழும். கர்த்தருக்காக வாழணும், கர்த்தருக்காக போராடணும், கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார்.